உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில வழங்கியிருக்கிறார். அந்த மனைவியோடு நேசிப்பதுதான், காதலிப்பதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ். வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமது ஓல்டு சனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நியூ சனாயா இஸ்கான் மஸ்ஜித் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த பேருடைய மஸ்ஜிதில் மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் நமது ஓய்வு நேரங்களையும் கூட அல்லாஹுவிற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பயன்படுத்தி ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய தலைப்பு உங்களின் மனைவியை நேசியுங்கள் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு பிப்ரவரி இத்தனை 10, பிப்ரவரி 14 என்ன தினம், காதலர் தினம் என்று இன்று பரவலாக மக்கள் எல்லோரும் தமிழகத்தில் மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக பிப்ரவரி 14 இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நாளில் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லோருமே அவர்கள் தங்களுக்கு மத்தியில், அதாவது பொருள்களை வாங்கி கொடுக்கக்கூடிய, பூக்களை அதிகமாக வாங்கக்கூடிய, இவ்வாறு அதே போன்று கிரீட்டிங்ஸ் கார்டு, இப்படி பல பொருட்களை அவர்கள் யார் தனது காதலன் காதலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் வருடம் வருடம் காண்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்கள் விதிவிலக்கு கிடையாது. இது ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞ்சிகளும் கூட இதில் அந்த இதில் வலையில் சிக்கி இப்படி வாழ்க்கையை கழிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியாக்கள் ஃபுல்லா அதையே ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட காட்டி அறிமுகப்படுத்தி, அந்த சிந்தனை இல்லாதவனும் கூட சிந்தனைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு மீடியா ரொம்ப வேகமாக வேலை செய்யும். எல்லாம் பிசினஸ் தான், வியாபாரம் தான், அதான் முக்கியமான காரணம். ஆனா சமுதாயம் நாசமா போயிடும், இளைஞர்கள் இளைஞிகள் நாசமா போயிடுவார்கள். காரணம் இப்படிப்பட்ட ஒரு நிலை. எனவே அன்புள்ளவர்களே, நம்முடைய மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில் வழங்கியிருக்கிறான். அந்த மனைவியோடு நேசிப்பதுதான், காதலிப்பதுதான் உண்மையான காதல், உண்மையான நேசம். இதை நாம வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, திருமணத்திற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையும் கூட நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் மனைவியோடு பல பிரச்சனைகள், அன்றாடம் பிரச்சனைகள் இப்படி அதிகமாகிக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இளைஞன் வந்து எல்லா விஷயங்களையும் படிச்சிருக்கிறான், கற்றிருக்கிறான், பெரிய பெரிய பட்டதாரியெல்லாம் இருந்திருக்கிறான். ஆனா திருமணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைக்கணும், மனைவியோடு எப்படி பழக வேண்டும், குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்ல புதியதாக கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் அல்லது முடித்தவர்கள் அல்லது பல வருடங்களாக ஆகி பழைய தம்பதிகள், இப்படி யாருமே அதுல அக்கறை செலுத்தாமல் இருப்பதை நம்ம அதிகமா பார்க்கிறோம். அதனால தான் அதிகமான பிரச்சனைகள் வருது. தலாக்கு ஹுலா, ஒரு காலத்துல தலாக்குன்றது வராது, ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தலாக்கு அதிகரிக்கிறத பாக்கிறோம், ரொம்ப அதிகமா வருது. அதே போன்று பெண்ணும் சரி, ஹுலா கொடுக்கக்கூடிய, எனக்கு கணவன் வேண்டாம் என்று ஹுலா என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் கையில் எடுப்பது இன்னைக்கு அதிகமா போயிருச்சு. என்ன காரணம், எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த வாழ்க்கை முறையை அறியாததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் பல மக்கள் தலாக்கு ஹுலா அதிகமாக வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கு, அதிகமாக பல பஞ்சாயத்துகள், தினமும் பஞ்சாயத்து, ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா குடும்பத்தோட இருப்பவர்கள், இங்க இருப்பவர்கள் கூட பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்றால், உண்மையிலேயே மனைவியை எப்படி நாம வழிநடத்துவது, மனைவியை எப்படி நேசிப்பது என்பதை நாம் அறியாததன் காரணமாகத்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில இறுதியில சில மனைவியோடு பழக வேண்டிய முறைகளை ஒரு அறிஞர், ஹஸ்ஸான் ஷம்சி பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சில நுணுக்கமான செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதை நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியில சொல்றேன். ஆரம்பமாக அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் படைக்கணும், நம்மளை மட்டும் படைக்கல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஜோடிகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எதை எடுத்தாலும் ஜோடி இருக்கும். அதே மாதிரி ஆண் என்ற பெண் என்ற ஜோடி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். காரணம் என்ன, இந்த இருவர்களும் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆணு பெண்ணு துணை இல்லாம ரெண்டு பேருமே இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆணு தேவை. இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அருள். சொல்லுவாங்க, மனைவி இல்லாதவன் அவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். மனைவியோடு இல்லைன்னு சொன்னா அரை மனிதன் தான். அவன் வழிகட்டு போறதுக்கு வழி தவறுவதற்கு பல வாசல்கள் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனைவியோடு இருந்தா அவன் தப்பித்து விடுவான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொக்கிஷமாக நமக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக ஜோடி எல்லாம் செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த ஜோடியை பற்றி இறைவன் திருமறை குரானிலே பேசும்போது சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல சொல்கிறான், ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி உங்களை ஜோடிகளா படைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஏன் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான்? லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக, சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஜோடியா படைத்திருக்கிறான். மேலும் வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில அன்பையும் பாசத்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்ன ஃபி ذلك لآيات لقوم يتفكرون, நிச்சயமாக இந்த விஷயத்தில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பினைகள் அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த இடத்துல ஆண் பெண் என்று ஜோடியை படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சின்னு சொல்றான். ஏன் இந்த ஜோடியை படைத்தேன் என்று காரணத்தை சொல்லும் போது, நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும், நீங்க அந்த பெண்ணிடமிருந்து மன அமைதியை நீங்க பெறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களுக்கு இருவருக்கு இடையே அன்பையும் பாசத்தையும் நான் வழங்கியிருக்கிறேன்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்துல சிந்திக்கிற மக்களுக்கு, சிந்திக்காத மக்களுக்கு கிடையாது, சிந்திக்கின்ற மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்னு சொல்றான். அப்போ அன்புள்ளவர்களை, ஆண் பெண் என்ற ஜோடியை அல்லாஹ் படைத்திருப்பது, வழங்கியிருப்பது மிகப்பெரிய அருள், அல்லாஹுடைய அத்தாட்சி. எனவே இருவரும் நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு. இதை தான் நம்ம என்ன செய்யல, சிந்திக்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ அந்த நேரத்தில் வயசு வந்து கல்யாணம் முடிக்கணும் சூழல் வந்துச்சு, பாப்பா அம்மா முடிச்சு வச்சாங்க, முடிச்சோம் அப்படின்ற ஒரு நிலையில மட்டும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து கணவ மனைவி எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மனைவி என்பவள் அவள் நம்முடைய தேவையை நிறைவேற்றுபவள், அதே போல நமக்கு ஏதாவது உதவி இருந்தால் அந்த உதவியை செய்யக்கூடியவள், சமையல் செய்வதற்கு, துணியை கழுவுவதற்கு, வீட்டை சுத்தம் செய்வதற்கு, பிள்ளைகளை பராமரிப்பதற்கு. இப்படி நம்ம ஒரு மனைவி எப்படி விளங்கி இருக்கிறோம்னா, இந்த கோணத்துல மட்டும்தான் விளங்கி இருக்கிறோம். எந்த கோணத்துல விளங்கல, இஸ்லாம் மனைவி எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்று கற்றுத்தருகிறது என்பதை நம்ம கவனிக்கிறது இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்களை எப்படி அவங்களுடைய மனைவிய விளங்கி வச்சு செயல்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யறோம், செயல்படுத்துறோம். முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன, மனைவி என்பவ வேலை செய்யணும், மனைவி என்ப நம்ம சொல்றதை கேட்கணும், நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய செய்திதான். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்றால், அது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்த நிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன், பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியை வந்து அல்லாஹ் ஆடையாக பயன்படுத்துறான். இப்ப இந்த ஆடை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் இலக்கிய நடையில் அல்லாஹ் பேசுறான். ஆடை இல்லாம மனுஷன் வெளியே வர முடியாது. ஆடு அவ்வளவு அவசியம். அறகுறை ஆடையோடு இருக்க முடியாது. அந்த ஆடை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும். அந்த ஆடையை வைத்துதான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அதை முடிவெடுக்க முடியும். எனவே ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அந்த ஆடை நம்முடைய உடலுக்கு, நம்முடைய மானத்திற்கு, எல்லா வகைக்கும் பாதுகாப்பாக அது அரணாக அமைகிறது. அதே போன்றுதான் கணவன் மனைவி உடலும் மேனியும் ஆடையும் எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, எவ்வளவு ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அவசியமோ அதுபோல கணவன் மனைவி அப்படி இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும். நகமும் சதையும் போன்று இருக்க வேண்டும். ஈருடலாக இருந்தாலும் ஓர் உடல் போன்று இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இப்படி கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று இஸ்லாம் சொல்கிறது. இரண்டு பேரையும் சரி சமமாக இஸ்லாம் மதிக்கிறது. அன்பானவர்களே, துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், இன்றைக்கு பெரும்பாலானோர் ஆண்கள் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் பயன்படுத்துறாங்க. அதிகமானவர்கள் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் கேட்டால் பதில் சொல்லணும், இவங்க வான்னு சொன்னா வரணும், போன் சொன்னா போகணும், நில்லுன்னு சொன்னா நிக்கணும். இப்படி ஒரு அடிமையை போன்று பாவிக்கிறார்கள் பலர். இப்படி பயன்படுத்துறதுனால தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தெரு வீதிகளில் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து நிற்கிறார்கள், சமுதாய தலைவரிடத்துல போய் முறையிடுகிறார்கள், ஜமாத்துகளிட வந்து எனக்கு இது ஒரு தீர்வை கேட்டு தாருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு நிலையை சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பிரச்சனைகள் முத்தி நம்முடைய பள்ளிவாசலுடைய ஜமாத்தினுடைய முத்தவலிகளிடத்தில் வந்து முறையிடுவதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் கணவன் கணவனாக வாழல, மனைவிய மனைவியாக கணவன் நினைக்கல, இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆடை போன்றுன்னு சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனைவியோடு நீங்க சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த நிலையை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, மனைவி என்பவள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம கெட்டின மனைவி அது வந்து நம்ம இஷ்டம் போல பயன்படுத்துறது என்றது கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் விசாரணை செய்வான், மனைவி எப்படி வழி நடத்தினாள். நம்ம மனைவிய வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ நல்ல நிம்மதியா வாழ்ந்திருப்பாள், அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில வளர்த்திருப்பார்கள், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், கண் கலங்க விடாமல் பாதுகாத்திருப்பார்கள், நோவினைப்படுத்தாமல் தற்காத்து வைத்திருப்பார்கள், அதே போன்று யாரிடமும் எந்த தேவையும் எதிர்பார்க்காத பத்தினித்தன பிள்ளையாக வளர்த்திருப்பார்கள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு சிலருடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையா போயிடும். மனதளவுல பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள். எனவே அன்புள்ளவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பணியாற்றிய அத்தனை விஷயங்களையும் சாராக பிழிந்து உம்மத்திற்கு வழங்குகிறார்கள். அதைத்தான் நாம் இறுதி பேருரை என்று சொல்கிறோம். ஹுத்பத்து ஹஜ்ஜத்தில் வதா என்று நாம் சொல்கிறோம். இறுதி பேருரை, அந்த இறுதி ஹஜ்ஜில இறுதி பேர் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, அதான் இறுதி ஹஜ்ஜி. அந்த இடத்துல சஹாபாக்கள் சில முக்கியமான வரிகளை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹுத்பா, இந்த பேருரை நம்முடைய வீட்டில தொங்க விடப்பட வேண்டும், அவ்வப்போது அதை நினைவு கூறப்பட வேண்டும், அதை மனதிலே நிறுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரிகள் தான் அந்த இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையில் பல உரைகளை கருத்துக்களை சொல்றாங்க.
அதுல ஒண்ணுதான் ஒத்தக்குல்லாஹ ஃபின்னிசா, மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இத்தஹல்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், நீங்கள் அவர்களை அல்லாஹுனுடைய அமானிதமாக நீங்கள் கையில எடுத்திருக்கிறீர்கள். நீங்க சும்மா கையில எடுக்கல, அல்லாஹுவினுடைய அமானிதம். நீங்க எப்படி உங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லாஹுடைய பெயரை கொண்டு. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வழங்கியதால் ஹலால், இன்னொரு பெண்ணோட சேர்ந்தால் அது ஹராம். உங்களுடைய மனைவியோடு சேர்வது ஹலால், அடுத்தது உங்களுக்கு நன்மை என்று இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. அப்ப இந்த ஒரு சிந்தனை ஆண்களுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் பெண்கள் விஷயத்தில், மனைவி விஷயத்தில் நமக்கு இருக்கணும். இப்படி நம்மிடத்தில் தக்குவா இருக்குமே ஆனால், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு மனைவி விஷயத்தில் இருக்குமே ஆனால், மனைவியை நம்ம நல்ல முறையில் எப்படி மார்க்கம் கற்றுத்தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், வழி நடத்துவோம். இது தெரியாததன் காரணமாகத்தான் மனைவியை சரியான முறையில் எப்படி இஸ்லாம் சொல்கிறதோ அந்த முறைப்படி பயன்படுத்தாதனால தான் இருவருக்கு மத்தியில் பல பிரச்சனைகள், பல சச்சரவுகள், பல பிளவுகள், மனதளவுல பாதிக்கப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அனுதினமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பெண்ணு தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறாள், நம்முடைய பெற்றோரை விட்டுட்டு இவரை நம்பி வந்துட்டோம், ஆனா ஒருங்கான ஒரு வாழ்க்கை இல்லை, நிம்மதி இல்லை, கேட்டது கிடைக்க மாட்டிருக்கு, என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை, அடிமை போல என்ன பாவிக்கிறார் என்று மனதளவுல பாதிக்கப்பட்டு பல பெண்கள் இப்படியும் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். தாங்க முடியாமல், ஒன்றுமே செய்ய முடியாமல் அடுத்த நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். இப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியாவது என்ன செய்து விடுவான், ஒரு பெண்ணு வேணான்னு சொன்னா அடுத்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிருவான். அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்ணு தான். பெண்ணு திருமணம் முடிக்கப்பட்டு திரும்ப மறு மனம் செய்தால் சமுதாயம் வேற மாதிரி பேசும், சமுதாயம் சும்மா இருக்காது. அடுத்த ஒரு கணவர் வருவது என்பது அது வந்து அசாதாரணமானது, ஏதோ இவள்கிட்ட பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் தலாக்கு விட்டாருன்னு இப்படி சமுதாயம் பேசும். ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியும் முடிச்சிருவான். இந்த மலட்டு தைரியத்தினால தான் பெண்ணை வந்து அடிமையாக பாவிக்கிறான். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி பேரில் என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய அமானிதத்தை நீங்க கையில எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹுடைய அமானிதம், அமானிதம் தான் என்ன, உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டது ஒரு பொறுப்பா ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அந்த பொறுப்பை நீங்க தான் வந்து பொறுப்புதாரியா இருக்கணும். அந்த பொறுப்புல நீங்க குறைவை ஏற்படுத்தக்கூடாது, அந்த பொறுப்பை நீங்க சிதைத்து விடக்கூடாது. அந்த பொறுப்பு நாளைக்கு அல்லாஹ் அந்த பொறுப்பை பத்தி விசாரணை செய்வான், சும்மா கிடையாது, விசாரணை உண்டு. நீங்க தனிமையில இருந்து உங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அதை நாளைக்கு விசாரிப்பான். இந்த பயத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையில் மனைவியோடு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அறிஞர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டதாகவும் பொதுவான விஷயங்களை உள்ளடக்கிய கூடியதாகவும், அதாவது சைக்காலஜி ரீதியில உள ரீதியில எப்படி கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அழகாக தெளிவாக அந்த அறிஞர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போனால் நிச்சயமாக பிரச்சனைகள் மிகைக்காது, கூடுதலான பிரச்சனைகள் வராது. சில சில சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் சுருக்கிக் கொள்ளலாம், கண்ட்ரோல் செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அன்புள்ளவர்களே, முதலாவது விஷயம் அவர் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்றால், உங்களுடைய மனைவியை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். முதலாவது விஷயம் என்னவென்றால், உங்களுடைய மனைவி நீங்க இழிவாக கருத வேண்டாம். அவங்கள கேவலமா நினைக்காதீங்க, அறிவுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல, முட்டாள்தனமா இருக்கிறா, இப்படி இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், இழிவாக ஆக்க வேண்டாம், இழிவாக்கிறாதீங்க. அப்படி இழிவாக நீ ஆக்குறது என்பது, அந்த மாதிரி இருந்தா அவளுடைய கல்பு உள்ளத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிடும். கணவன் இழிவா நம்ம நினைக்கிறார் அப்படின்னு அவன் அறிந்தால் அவளுடைய கல்பு, அவளுடைய சிந்தனையில அது உறுதியாக அது பதிவாகிவிடும். உண்மையிலே அன்புள்ளவர்களே, இந்த இழிவாக கருதுவதில் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய மனைவி கல்பால மன்னிக்க மாட்டாள், அதாவது உள்ளத்தால உங்களுக்கு மன்னிக்க மாட்டாள், வெளிப்படையா நாவுல மன்னித்து விடுவாள், ஆனா உள்ளத்துல அது அப்படி பதிவா தான் இருக்கும். இந்த நிலைக்கு நீங்க ஆளாக்கிற வேண்டாம், இந்த நிலைக்கு நீங்க ஆளாக்கிற வேண்டாம். சரி, எந்த மாதிரி இழிவுகள், எப்படியெல்லாம் இழிவா பெண்ணை மனைவி ஆக்குறது அப்படின்னு சொன்னா, நோவினை கொடுக்கிறது, தொல்லை கொடுப்பது, அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுவது, அதே போன்று அந்த பெண்ணினுடைய தகப்பனாரையும் தாயையும் சாபமிடுவது, மனைவியினுடைய தாய் தந்தையினுடைய பெயரை சொல்லி சாபமிடுவது, திட்டுவது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவளுடைய மானம் விஷயத்தில் சந்தேகிப்பது, அவளுடைய மான விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் அவளுக்கு இழிவை ஏற்படுத்தும். இந்த இழிவை ஏற்படுத்திச்சுன்னா உள்ளத்துல ரொம்ப உறுதியாது அப்படி படிந்து விடும், அதுக்கு பிறகு அது போகாது, அது சீக்கிரத்தில் அது போகாது. இந்த மாதிரி உங்களுடைய மனைவிட்டு நீங்க நடக்காதீங்க. அழகான கருத்து. இப்ப மனைவியை நம்ம இழிவாக்கவே கூடாது, இழிவாக்கவே கூடாது, கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது, அவங்கள சும்மா வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று இந்த அறிஞர் சொல்றார். உண்மையிலேயே அன்புள்ளவர்களை, அப்ப இந்த நிலை நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த மனைவி சந்தோஷமான மனைவியாக இருப்பாள், நமக்கு அமைவாள். எனவே இதை நாம திருத்திக் கொள்ளணும்.